அந்த வேதனை வந்துச்சுன்னா ஏதாவது கணக்கோ இல்லதோ ஏதாவது சாமானோ ஏதாவது செய்யறீங்களா? அது செய்த விற்பாடு நிச்சயம் சரியா செய்யலன்னு வேதனைப்படுவீங்க. அப்ப எது இயக்குது? நாம் நல்லது செய்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் நம்ம செய்துட்டு இருக்கும்போது அவனை பற்றி சொல்றாங்க அல்லது அவனை பார்க்கறோம், இந்த உணர்ச்சி தூண்ண உடனே என்ன செய்து உடனே அது வளர ஆரம்பிச்சிருது. அவன் அந்த சரியா வேலை செய்யறத அது தப்பா செய்யறோம். ஏன் நம்ம எவ்வளவு தூரம் செய்தும் கூட இதாகி போச்சே, பலன் எல்லாம் போச்சே, நஷ்டமாகுது அப்படின்னு இந்த வேதனை வந்துடும். இப்ப காரணம் அதை பற்றி இந்த உணர்ச்சியில் ஊட்டும்போது ஜீவன் தருது. பின் அதன் உணர்ச்சி ஆகும்போது நம்ம ஆன்மாவில் அது முந்துது. நம்ம உயிரிலே பட்டனா அதை சாப்பாடு கொடுக்குது, நல்ல குணங்களுக்கு போறதில் இயக்க முடியாம இப்ப மாறியது. இப்படி நமது வாழ்க்கையும் நாம் தப்பு செய்யாமல் இருந்தாலும் உன்ன பதிவு செய்த அந்த உணர்வுகள் அந்த அணுக்களா மாறி நம்ம அணுக்களா இருக்க போகும்போது இதனை நினைப்படுத்தின உடனே இந்த நம்முடைய மாற்றங்கள் நிறையாது. நம்ம தப்பை செய்யறதில்லை. இன்னைக்கு விமானம் என்ன செய்யறானா செய்யறான், ஆள் இல்லாம போகுது. அதான் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையில் நுகரும் சக்தி முன்னாடி கொடுக்கறான், வானவீதியில போகுது. அவ இத்தனை டிகிரியில வருது அந்த ஒளி அலைகளை பார்த்து அவன் ஆள் ஓட்டிட்டு வரும், ஆள் ஓட்டாவே இத்தனை டிகிரியில போகுது அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உணர்வு மாற்றி திசையை மாற்று, ஆக்சிடென்ட் ஆகாம போகுது. மனிதன் ஓட்டிட்டு வர்றதில்ல, மனிதனுக்கு மனிதன் ஓட்டிட்டு வர்றதில்ல, இவன் நினைவு கொஞ்சம் மாறிச்சுன்னா ரெண்டும் மோதி பக்கத்தில் வந்த பிறப்பான்னு தெரியுது. அவனுடைய வேக அளவுக்கு உடனே திருப்ப முடியல மோதி. வான்வீதியில் விமானங்கள் எப்படி மோதும்? ஏன்னா அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் அதன் நுகர்ந்து அந்த காற்றழுத்த மண்டலத்தில் தன் பாதையை போகும்போது இந்த அதிர்வு சூரியன் எடுத்து வச்சுக்கணும். அந்த அதிர்வுக்கப்ப இந்த விமானத்தை திசை திருப்பும். இப்போ விஞ்ஞானி இதை செய்கிறான் இல்லைங்களா? அதே மாதிரி மனிதனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய உணர்வுகளை எலக்ட்ரானிக்காக மாற்றுது, அந்த உணர்வுக்கு தக்க அந்த பொம்மை ஆடைச்சு அந்த வேலையெல்லாம் செய்யுது. இப்போ ஒரு மனிதனுக்கு சொல்லாது செய்கிறான், நாம் கோபமாப்பட்டா அது செய்கிறோம். அதே மாதிரி இந்த மனிதன் அந்த உறப்பட்ட இயக்கங்க போகும்போது இதன் வரப்போ போகும்போது எவனா ஒருத்தன் வந்து குறுக்கிறது ஏதாவது தப்பு சொன்னானே அந்த கோபம் வந்துடும். இந்த கோபம் வந்து இந்த ரோபோட்டுக்கு சொல்லி கட்டளை இடறானுங்க, இவனுமே வந்து அடிக்கும். இந்த ரோபோட்டுகள் இப்படி வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இருக்க போகும்போது இவனை வந்து அடிக்கும். இதில் தப்புறதுக்கு ரொம்ப பேர் அவசியப்படும். ஏன்னா அந்த அழுத்தங்கள் உணர்ச்சிகள் ஆன உடனே அந்த எலக்ட்ரானிக் வந்து வேக மனுஷி எவன் உடல் வந்தது அவனை தாக்கும். இப்போ இந்த ரோபோட்டுகள் இவ்வளோ விபத்திற்குன்னு பின்னால் கண்டுபிடிச்சு அதை எப்படியெல்லாம் மாற்றணுங்கிறதுல ரோபோட் செய்து இந்த மாதிரி இயக்கணவங்கள ரொம்ப பேர் அதை அடித்து கொண்டிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, அதோட இயக்கம் அதிகமாக அலற அலற அடிச்சு எப்படி குளோஸ் பண்ணி போடும். குளோஸ் பண்ண இந்த எலக்ட்ரிக் ஷாக் அது உணர்ந்து ஷாக்காக போகும்போது இந்த வீழ்ச்சி இருக்கும். ஏன்னா பிரிதொன்று உடா உடாதபடி எந்த இடத்துல மனிதனும் செய்தான் அவன் கட்டளைக்கு மீறினா அந்த உணர்வரங்கள் இப்படி செய்யும். இதே மாதிரி தான் நாம் கோபப்படுற ஒருத்தன் திட்டினவனை பார்த்தோன்னு உடனே நம்மளை இயக்குது. நல்ல காரியங்களை செய்துவிட்டு இது எப்படி அவனுக்கு பராம்பரு அந்த உணர்வு அவனை உதைக்கணும் இந்த உணர்வு இருக்கும். ஏன்னா இது விஞ்ஞானம் நிரூபிக்கிறது இயற்கையின் உண்மையின் உணர்வுகளை நம்ம ஞானிகள் இவ்வளவு தெளிவாக கொடுத்தது. ஏன்னா இதெல்லாம் கலந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம் எப்படி இயங்குறோம், எப்படி இயக்குது நமது உயிர் அங்கிற வகையில் நாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் எப்படி இயக்கணும், நாம ஒருத்தர் கோவிச்சம் பண்ணோன்னா அதை நம்மளை இயக்கிறது. நாம் அதை எப்படி நம்மளுக்கு ரேஷியா மாற்றணும், நம்மளுக்கு உதவ மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி ஊட்டுறதுக்கு தான் துருவ நட்சத்திரம் இப்படி பல கோடி சரீரங்களை மாற்றி இன்னைக்கு துருவ நட்சத்திரமா இருக்கு. எத்தனையோ கோடி சரீரங்கள் இருந்து தப்பி தப்பி அது மீள வேண்டும் என்ற நிலையாகி மனிதனாக வந்தது. மனிதனாக வந்ததுல அகசியன் என்ன செய்யறான், அவங்க தாயாரு விஷம் கொண்ட மிருகங்களிடந்தும் தன்னை கொண்டு சாப்பிடும் நினைச்ச உடனே அந்த பச்சை வாசனை கண்ட பின் அந்த மிருகங்கள் ஏன்னா இந்த வாசனை கண்டவனை எதிரி. அப்ப அதுக்கு எதிரியான ஒரு பாடு அந்த விஷம் தணிஞ்சு போகுது. இதை வந்து சார் இந்த மனம் தான். இப்ப எலக்ட்ரிக் எப்படி எலக்ட்ரானிக் மாத்துதோ இதே மாதிரி இப்ப நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், ஒரு பக்கத்தில் ஒரு விஷத்தை ஆவியா மாத்துறான், வேக வச்சு பிரிக்கிறான், அது பிரிச்சாலும் இதுல இருந்து வெளிவந்தது சூரிய நிலையில எடுத்து வச்சுக்கணும். அந்த விஷமான நிலைகள் பரவிருப்போம் நான் முன்னாடி போனவன் அந்த நிலையை காத்துல கலந்து வந்திருக்காது, அவன் அங்க தப்பி போயிடுவான். நான் பின்னாடி வரப்போம் இங்க வர்றதுக்கு நம்ம நோகிறதுக்கு உடனே இங்க போன ரோட்ல மயக்கப்பட்டு விழுந்தான் ஆயிருக்கும். இதுவும் சந்தர்ப்பம் தான். இப்ப இந்த காற்றலை நாம் சந்தர்ப்பத்தில் நுகர்றது நம்மளை எப்படி எல்லாம் மாற்றி அமைக்குதுங்கிற வகையில இனி இதெல்லாம் இயற்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லாமனா நாம திடீர்னு கோபம் வந்துச்சுன்னா அதைத்தான் பிடிச்சுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு எதிரி எங்க போறான்னு கோபம் வந்துடும். அந்த சமயத்துல அம்மா அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா போறோம், போ சொல்றேன் என்ன ஒரு அவசரம் வந்துருப்பேன்னு என்ன வந்துச்சுன்னு அங்கே சொல்லுவாங்க. திருப்பி சொன்ன சொல்லிட்டு எல்லாம் நம்மளை எடுத்து பேசுறதுக்காருன்னு உடனே இந்த சண்டை அங்க போய் வீட்டுல சண்டை போட வச்சோம், பிள்ளைய வச்சு கூப்பிட வச்சோம். அப்ப எது இயக்குது அந்த உணர்வு வழிப்படி நல்லவங்களையும் தன் மனைவி கூட இருக்க சொல்லு. மனைவி மட்டும் இல்ல, ரொம்ப சிறந்த உற்ற நண்பனா இருந்தாலும் கூட அது என்னப்பான உனக்கு நீ போயா ரெண்டாவது சொல்லப்பானா எல்லாம் இப்படிதான் நம்மளுக்கு எதிரியாதான் மாறேன் அவரோட சண்டை போய். ஏன்னா இந்த கார உணர்ச்சிகள் யார்பட்டாலும் அவங்களை வெறுக்கும் தன்மைதான் வருது. தப்பாறு செய்தது நெருப்புல ஒரு பாத்திரத்துல போட்டு மிளகாய் போட்டு வறுத்தவன் என்ன செய்யுது, இங்க உங்களால உட்கார விட முடியறதில்ல. இப்ப இயக்குறது எது, அதுதான் இயக்குது. இதே போல ஒரு மருந்து காய்ச்சறவங்க இங்க காய்ச்சறாங்க, அது மனிதன் உடம்புக்கு நல்லதாக தான் காய்ச்சறாங்க. அதுல காய்ச்சப்போது சில பொருளை சேர்த்தன விஷம் கலந்து பிரிச்சு எடுக்குது. அந்த விஷம் இருந்து பிரிச்சு எடுக்கும்போது சில மருந்து செய்யுங்களை பாருங்க, நோந்தொன்னு உடல்ல அவங்களுக்கெல்லாம் மற்றவங்க மருந்து செய்து நல்லதாகுது. அந்த மருந்து செய்யறவங்க பார்த்தோம்னா சோகனீரா மாறி இந்த ஆவியை சுவாசிக்கிறாங்க. விஞ்ஞான அறிவிப்படான சரி எந்திரத்துல பிரிச்சு இதை வராம தடுத்துறேன். நாம எல்லாம் மருந்து செய்யணும் கடாசீட்டில போட்டு இதெல்லாம் மருந்துகள்லாம் போட்டு இது பண்ணும், இது நல்ல மருந்துகள்லாம் இதோட இறங்கிடும். அந்த விஷம் எல்லாம் அந்த ஆவியா போகுது, அது பச்சையா சாப்பிட்டா நம்ம கொண்டு போடும். அந்த ஆவி வர போகும்போது மருந்து செய்யறாங்க பாருங்க, அவங்க உடல்ல போடும். அவங்க பார்த்தோம்னா அந்த மயக்க நிலை வரும். சில பச்சலைகள் இருக்கக்கூடிய விஷம் இதுவும் இதை எடுத்து மற்றதோடு சேர்த்து சமப்படுத்தி ஒரு நிலைக்கு உருவாக்கி மருந்தா கொடுக்குறோம். வேக வைக்கும்போது விஷத்தை மாற்றுது. அப்ப அந்த விஷத்தை போகும்போது பக்கத்தில் இருக்க பார்த்தா அந்த உணர்வுக்கு இதுக்கு ஒத்துக்கலாம். இவங்களுக்கு மேலெல்லாம் அறிக்கை பாவிய இந்த மாதிரி மருந்தை காய்ச்சுறாங்க, இந்த மாதிரி போறேன் என் உடல்லாம் இருப்போம் என்னைக்கு தான் இது பண்ணாங்களோ அவங்க தொலைஞ்சு போறான்னு இவங்க தட்டி இருப்பாங்க. ஆனா இவங்க மருந்துக்கு கூலிக்கு காசுக்காக வேண்டி வேலை செய்தாலும் இந்த மருந்து சீரம் பார்த்தோம்னா கடைசியில அந்த ரத்தங்கள்ல இது மாறி மாறி இவருடைய உடலும் சோகமா மாறும். மருந்து காய்ச்சுறவங்களுக்கு இந்த பாக்கலாம் வைத்தியசாலையில மருந்து காய்ச்சுன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பாருங்க ரொம்ப நாள் நீடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்லதாக இந்த மருந்து காய்ச்சுற இடத்துல சில இது கிடக்கும். அந்த மருந்தை காய்ச்சுற வைத்தியர்களோ சொல்லிட்டு போயிடுவாங்க, இங்க கூலிக்கு இவன் வேலை செய்யறான், ஆனால் அவங்க ரொம்ப நேரம் அவங்க தப்பிக்கிடுவாங்க. இந்த மருந்து செய்யறவங்களும் எந்த விஷத்தன்மைக்காரன் சில பேர் அரைக்கிற இடத்துல பாருங்க, இந்த ஆவிப்பட்ட உடனே மருந்து எடுத்து ஒரு சில அந்த ஆவிப்பட்டவங்க பார்த்தா முகமெல்லாம் நலிஞ்சிருக்கும். வைத்தியசாலைகள் நீ பார்க்கலாம். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம தொழிலுக்காக வேண்டி செய்யற இந்த உணர்வு பெறுகுது, நம்ம உடல திசைகள் மாத்துது. இந்த மாதிரி நாம் உணர்வுகள் நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்றைக்கு நாம் மனிதனாக வந்திருக்கிறோம். மனிதனான பின் என்ன செய்யுது, நாம் நுகர்ற உணர்வெல்லாம் நம்ம ரத்தத்துல கலக்குது. இந்த ரத்தத்துல கலந்த உடனே அந்த அணுக்கள் அது சுவாசிக்குது. விஷம் கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு எந்த பச்சலை எந்த விஷப்பாம்புகளோ எந்த மாடுகள் சாப்பிட்டதோ இந்த மருந்து செய்யப்படும் போது அதை சாப்பிட்ட அந்த உணர்வுகள் நாம் செய்தவங்க இந்த உணர்வு ரத்தத்தில் கலக்குது. இந்த உணர்வு அணுக்களுக்கு போய் சேருது, அது சேர்ந்த பிற்பாடு என்ன செய்யுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த உடலில் சுருங்க தொடங்குது. உணர்ச்சிகள் மாறுது, வேதனைப்படும்படி சொல்ல தோன்றுது, எது செய்ய வைக்கிறது. இந்த உணர்வு சாப்பாடு கேட்கும்போது உயிர் வழிதான் அது உள்ளுக்கு போகணும், அந்த உணர்ச்சிகளை பற்றி நம்மளுக்கு அந்த சொல்லும் செய்யலாம் போகுது. அந்த உடல் அந்த உணர்ச்சிகள் சேர்ந்து உடல் சுருங்க தொடங்கிடும், நோய்கள் வர தொடங்கிடும். இப்போ நாம் யார் தப்பு செய்தது, பிழப்புக்காக போகிறோம், செயலைன்னா சோத்துக்கு இருக்காது. இதை மாத்துறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம் சொல்றது உங்களுக்கு அத்தாச்சா, இதையெல்லாம் நான் மாத்துறதுக்கு வேணும். அந்த சக்தி பெறச்சிருக்கு தான் நாம உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்க நல்ல குணங்களுக்கு நீ கேட்டு உணர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எதே நல்லது பெறணும், அப்ப நம்ம உணர்வு எது செய்யுதுன்னு சொல்றோம். அது சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நான் கலந்து நான் வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு இது கலந்து இந்த உண்மையின் உணர்வை நீங்க அந்த நல்ல உணர்வை தெரிஞ்சுக்கணும், இது வளர்க்கணும் அந்த நிலையோட தான் எண்ணிட்டு நான் இப்ப சொல்றேன். சொல்றது இதை சொல்லி உங்களுக்கு உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா இது பாயும்போது என்ன செய்யுது, இதை மாற்றி அமைக்கும் சக்தி உங்களுக்கு தன்னால வந்துடும். அப்ப இதை மாற்றி அமைக்கும் சக்தி எப்படி தன்னால வந்துடுது? இப்ப காலையில அந்த துருவ தியானத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும்னு நினைக்கணும். இப்ப இந்த உணர்வு பட்ட உடனே அந்த அணுல கொஞ்சோண்டு இருக்கணும். அது இருந்தால் அதை என்ன செய்ய, இந்த துருவ நட்சத்திர உணர்வு எடுத்து அது இதுக்குழுக்கு அதை பெருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தன் வேதனைப்பட்ட உணர்வு நம்ம சேர்ந்தவிட அவனை பார்த்தோன்னு இந்த உணர்வு அந்த ரத்தத்தில் கலந்து அந்த அணுக்கள் பெருக தொடங்கும். இதே மாதிரிதான் தீமைகளை வென்று இன்னைக்கு துருவ நட்சத்திரமா இருக்கிறது யாரு? அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி இன்னைக்கு ஒளியா இருக்கிறான். அவன் எப்படியா ஒளியா இருக்கிறான்? அவங்க இந்த காட்டு விலங்குகளோட விலங்குகளோட மனிதன் வாழ்ந்து வந்தாலும் இப்போ நான் மனிதன் நினைச்சேன் மற்ற விலங்குகளை அடிச்சு சாப்பிடுறோம். நாயை சாப்பிடுறேன், பாம்பை சாகுறேன், தவளை சாகுறேன். இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி இந்த கரப்பாம்பூச்சி கூட அவன் சாப்பிட்றாங்க. அது எண்ணெய் போட்டு சுட சுட வயல் போட்டு சாப்பிட்றான். இந்த தைவான் இந்த பக்கம் சில இதுகள்லாம் நான் இன்னைக்கு மலேசியா பக்கம் போயிருக்க போகும்போது இது ஒரு வேடிக்கையாக நடக்குது. அந்த சீனா கடைகளில் போனால் எதுக்குன்னு ஸ்பெஷல் பாம்பு கறி, அந்த கறி, இந்த கறி, நாய்கறி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதாவது வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா ஹோட்டல்கள் எதையும் சமைச்சு வைக்கிறாங்க, அதை தேடி போய் விரும்பி சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டு அந்த பழக்கமாக போச்சு, அந்த கடையை தேடித்தான் போக சொல்லு. ஏன்னா இன்னைக்கு மனிதன் இதை ரசிச்சு சாப்பிட்றோம். நாம் அதுலருந்தான் வந்தோம். கருப்பாம்பூச்சிகள், மற்ற பாம்பு, தேழு, நரி, நாய் எல்லாமே அதை சாப்பிடும். இன்னைக்கு கரையான புதுசாக உருவாகுது. அதை ரெக்கம் அடிச்சு வந்த உடனே மனிதன் முதல் கொண்டு என்ன செய்யறாங்க, நீக்கிற நாடுகள்லாம் பச்சையாவே எடுத்து சாப்பிடுறாங்க. சில கிராமங்கள்ல இந்த பச்சையாவே அந்த இது அதுல பால் சாப்பிட்டுருக்காங்க கரையான. அதே இது ஈசல் வெளியில வந்தோடனே தண்ணி போட்டு வசமா பிடிச்சிடுறாங்க. நல்லா வறுத்து மற்றதோட சேர்த்து ரசிச்சு சாப்பிடுறாங்க. இன்னைக்கு மனிதன் சாப்பிடறான். ஆனா அந்த கரையானுடைய உயிர் என்ன செய்யுது, அந்த மனித உடலுக்குள்ள வந்துடும். மனிதன் சாப்பிட்டா மனித உடலுக்கு போயிடும். அது மனிதனா பிறக்க அந்த உயிர் அந்த அணுக்கள் மாறும். இப்ப குருவிய காக்காவோ பாம்போ எது நக்கி சாப்பிடுதோ அது உடலுக்குள் போனோம்னா அதன் உணர்வு எடுத்து அது நிறைய அந்தந்த ரூபமாக்க மாறும். அதனுடைய சந்தர்ப்பம் அது. இதுகள்லாம் இந்த இயற்கை உருமாற்றங்கள். இப்படி நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நாம பாக்குறவங்க கேட்கிறவங்கள ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு நம்ம உடலாம் மாத்திக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த உடலாக மாட்டிட்டு இருக்கும்போது இப்ப மனிதன் இணங்க போறோம். வேதனைப்பட்ட உணர்வுகள் எல்லாம் நம்ம உடல்ல பல விதமான அணுக்கள் ஆகுது. அப்ப நல்ல அணுக்களை கொண்டு இந்த இடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற நல்ல அணுக்கள் செத்து போகும். நல்ல அணுக்களால் உருவான அந்த உறுப்புகள் என்ன செய்ய சுருங்கி போகும். இப்ப நோயாக வரும்போது என்ன செய்யுது, நல்ல அணுக்கள் விஷம் தாக்கிறோன்னு இருக்கல இது என்ன செய்யுது, செத்து போகுது. இந்த நல்ல அணுக்களால் உருவான உறுப்புகள் சுருங்கி போகுது. இப்ப டாக்டர் போன எத்தனை வேதனை செய்ய என்னென்னமெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப இது சுருங்கி போச்சுன்னா இன்னைக்கு மனிதனா இருக்கிற மாற்றி அது வந்து மற்ற மிருகங்களுடைய நிலைகளும் மற்ற உறுப்புகள் சுருங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவம் எடுக்குது. இப்ப நான் மனிதனா இருக்கிறோம்னா நுகர்ந்த உடனே இதுக்குள்ள நம்ம ஒரு பெரிய மாற்றமாகி வவால் மாதிரி ஆகிப்போம் என்னென்ன மாதிரி ஆகிறோம். இப்ப இந்த உணர்வுகள் என்ன செய்யுது, நம்ம ரூபத்தை மாற்றி மனிதனல்லாத ரூபத்தை இந்த உயிர் உண்டாக்கிறோம். அப்ப இதுல இருந்து நான் மனிதன் மண்ணில் இருந்து நான் ஒளியா பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காட்டு விலங்குடன் விலங்குகளா வாழ்ந்து வந்த மனிதர்கள் புலசியர்கள் என்று சொல்வார்கள். மலைவாசி இன்னைக்கு ராமயாணமோ மகாபாரதமோ மற்றது எழுதினாங்கன்னா புலசியர் எடுத்ததா இது வந்தது அப்படின்னு இந்த புலசியர் எழுதினது புலசியர் காட்டிய நிலைகள் என்று சொல்வாங்க. அந்த புலசியர் வம்சம்தான் இன்னைக்கு அகசியன் என்று சொல்வார்கள். ஆக மட்டும் காட்டு வாசிகளாக இருக்க போகும்போது இந்த இப்ப நாம என்ன சொல்ற பச்சலைய கையில தழகிட்டேன்னு தேனு குழுவில் கைய வைங்க, அது கொட்டுதானா? கொட்டுதில்ல. ஒரு பச்சலைய தேடிக்கிட்டு அந்த பச்சை தேக்க கூட நான் கையில வச்சுக்கிட்டு தேலை மேல விடுங்க, கொட்டாது. அப்படி விஷத்தின் தன்மை வலு இழந்து போகும். அதனால பயந்து கொட்டாது. பார்க்கலாம், தெருக்கில் இருக்கிறவங்க வேற கையில வச்சுங்கம்மா, தேலை விட்டா கொட்ட மாட்டேங்குது. அந்த கையில இருக்க வேற ஒண்ணு பட்டுன்னு தட்டிடுது. ஆனா கையில இருக்க வேற இது வேற வச்சு இந்த விஷத்தை எடுத்துக்கிறது. இப்ப நம்ம கண்ண பாக்குறோம் இல்லைங்க, இது தெரிஞ்சதை வச்சு இதை வச்சு காசை கொடுத்து சம்பாதிக்கிறாங்க, காசு காண்டி இது பண்றாங்க. அது தெரிஞ்சு ஒண்ணு அதை வச்சு லாபமாச்சு இந்த படைப்பு. இதே மாதிரிதான் அந்த காட்டு விலங்குடன் விலங்குகளாக வாழப்போகும்போது மற்ற உயிரினங்கள் அதை கிட்ட போறோம்னா மயங்கு கிடப்பது எல்லாம் பாக்குறாங்க. இப்படி தெரிந்து கொண்ட மனிதன் தான் குகை பக்கம் இது போட்ட உடனே கொசுக்கள் வர்றதில்லை. இப்ப நம்ம வீட்டில் நினைச்சு புகை போட்டோம்னா கொசு வருதோ, இந்த வாசனை கண்டன வீட்டுக்கு வருதோ, வாசனை தனிஞ்சுன்னு அப்புறம் குயின்னு வந்து நம்மளை முச்சி போகுது. இந்த கொசுத்தன்மை விஷத்தன்மை மாறினாலும் இந்த விஷமான உணர்வு நாம் சுவாசிக்கிறோம். அந்த விஷமான உணர்வு சுவாசிக்கும் போது என்ன செய்யுது? ஏன்னா அதுக்கு எதிரி நம் உடல்ல போறோம்னா உறுப்புகளை உருவாக்குன நுரையீரல் இருக்குல்ல, இந்த புகையில் பட்டவன் என்ன செய்யுது? கொசு கிட்ட இருந்து தப்பிடுறோம். இந்த நுரையீரல போய் அந்த விஷத்தன்மையான அணுக்கள் சேர்ந்துரு. அப்ப மனிதனுக்கு இதை போல அந்த நுரையீரல்கள்ல சில குறைபாடுகள் வந்துடும். இதை குட் நைட் வச்சு பாக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி விஷம் கலந்துதான் பார்த்தோன்னு ஆக கொசு போல இது வந்துடும். நீங்க வேற ஒன்னும் ஒன்றில் வேப்பலையும் மஞ்சளையும் போட்டு நெருப்புல போட்டு விட்டீங்கன்னா இந்த இவங்க சொல்ற நேரத்து புகையெல்லாம் அங்கே இருக்கு. அந்த நேரத்தில் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நம்ம குட் நைட் வாங்கி வைக்க வேண்டியது முதல்ல புகை போட்டு விடனே சவரலாம் அந்த உணர்வு வந்து கடி. இப்போ அந்த ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அந்த கொடை ஆரஞ்சு, அந்த பழங்களை எடுத்து உரிச்சு காய வச்சு அந்த தொலியை வச்சு பொடி பண்ணிட்டு நீங்கள் அதில் போட்டோன்னு இந்த வாசனை போட்ட உடனே இது வேகமாக இருக்கும், கொசுக்கள் வராது, சில பூச்சிகளும் வராது. இதை நம்ம பாதுகாத்துக்கலாம். இது தெரியுது, தெரிஞ்சு சொன்னாலும் யாரும் செதுக்குறாங்க. இதே குட் நைட் இது வருது அப்படின்னா காசு காண்டி அதை செய்து எதாவது பண்ண போகும்போது அதை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறது தான் பார்க்குறோம். நான் ஆரஞ்சு பழ தொழில் உரிச்சி தீவிர அனாவசியமாக போட்டுறோம். அதை எடுத்து இப்படி பக்குவ பண்ணிட்டு அதே மாதிரி இந்த எலுமிச்சம் பழம் இருக்குல்ல அந்த தொழிலும் கூட இந்த மாதிரி செய்துக்கலாம். அதோடைய உணர்வுகள் காட்டங்கள் மற்றது மாற்றம். இதே மாதிரி நாம் அன்னைக்கு அந்த காட்டு விலங்குகளோட இருந்தவங்க இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சு ஒவ்வொரு செடிகளையும் எடுத்து வந்து தன் படுக்கைகிட்ட போடும்போது கொசு வர்றதில்லை, பாம்புகள் நுகர்ந்து வருவதில்லை, புலிக்கும் விஷம் உண்டு, இந்த விஷம் அது தனிஞ்சவொடனே இந்த பக்கம் போனால் அது பலவீனம் போது மயக்கம் வரும், இதுக்கு எது நிலை போயிடுது. இப்போ சாதாரணமாக நாம் மற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட போகும்போது எந்த பூச்சியும் நிலையும் அதுதான் சாகுது, வேற பூச்சியும் சாகுறதில்ல. இந்த கரையான் மருந்தை போட்டோம்னா கரையான் மட்டும் இது அந்த கரையான் அல்லாதபடி சில இதழ் சேர்க்கும்போது எறும்பு சாகிறது இல்லை. ஒவ்வொரு உணர்வுக்கு தக்கவாறு ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் போகுது. செடி குடிகளில் சில விஷத்தன்மையானா அதுக்கு தகுந்த பவர் உள்ளது போட்டால் அது சாகுது, இல்லாமனா நல்ல அணுக்களை இது கொண்டு போடும். இதே போல இந்த விஷத்தை தூவப்படும் போது இந்த செடி குடிகளில் இந்த விஷங்கள் வந்து வித்தில் கலந்துரும். இதை சாப்பிட்ற மாடும் விஷம் என்ன தன் உடல் எடுத்து சக்தி கூட்டிக்கிறது. நாம மனிதனான இந்த வித்தை சாப்பிட போகும்போது நம்ம உடல்ல இந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு இதாகி போகுது. அப்ப அந்த விஷங்கள் நம்ம உடல்ல அணுக்களை சேர்க்கப்படும் போது நம்ம அறியாமல் நினைச்சு சிந்திக்கும் தன்மை குறையுது. ஏதாவது நினைச்சு நடக்கலன்னு உடனே கோபம். இன்னைக்கு பெரும்பகுதியான மக்களுக்கு இந்த மாதிரி விஞ்ஞான அறிவால் வந்த சாப்பாடோட சேர்த்த இந்த உணர்வுகள் நம்மளுக்கு கோபம் வரும். அப்ப இந்த உணர்வுகள் நம்ம உடல்ல கடுகடுப்பு ஜாஸ்தி இருக்கும். இப்ப யார் தப்புன்னு இந்த இயற்கையில் விஞ்ஞான நிலையில் சிக்கி நாம தப்பிச்சுட்டு இருக்கோம். இதே போலதான் இதெல்லாம் நம்ம கண்ணில் பாக்குறோம். இதெல்லாம் உணர்வை அறிந்திருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், இப்ப டாக்டர் படிக்கிறாங்க என்னென்ன மருந்து என்னென்ன வேலை செய்ய என்னென்ன வேறு செடியினால இந்த விஷயம் வருது இதுக்கு என்ன மாத்தனா சரியா போன செய்திருக்காங்க. நீங்க தெரியாதவங்க என்ன செய்வீங்க? என்னமாச்சு ஏதாச்சும் நம்ம பதறோம். அதுக்கு தெரிஞ்சு நாடி துடிப்புகளில் வரக்கூடிய நாடி துடிப்புகளை பார்க்குறாங்க. அதே சமயத்துல இவங்க இறையத்தலை வச்சு இந்த உணர்வுகள் இந்த இறையத்தல வேகத்தின் துடிப்பை பார்த்து இது இதனால தான் இருக்கும் அப்படின்னு அந்த துடிப்பு நிலையை கொண்டு டாக்டர் அறியறாங்க. இதே மாதிரிதான் நம்ம குருநாதர் கொடுத்த அந்த உணர்வு வச்சு இந்த உலகம் எப்படி இயங்குது, எந்தெந்த நிலையில இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தெரிய வச்சார். இதுக்கு 20 வருஷம் ஆச்சு காடு மேடெல்லாம். இப்ப டாக்டர் என்ன செய்யறாங்க, எல்லாம் கீழே ஒன்னாங்களா சிம்னு ரெண்டாங்களா சிம்னு கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தம் தெரிஞ்சு டாக்டருக்கு படிக்க போகும்போது அது என்னென்ன நோய் என்னென்னது என்னென்ன மருந்து என்னென்னது இருக்குன்னு அவங்க பழக்கப்படுத்தி கொடுத்துறாங்க. அது பழக்கப்படுத்தி சரியான நினைவில் இருந்தாங்கன்னா அந்த டாக்டர் உயர்ந்துடுறாரு. அதுல கொஞ்சம் ஏமாந்தாருன்னு இதுக்கு அதுக்கு துடிப்படுறது ஒரு நொடி மாறிச்சுன்னா இதே மருந்து அங்க நல்லது செய்யற மாதிரி கெடுதல் செய்யும். ஒரே மருந்து அது கேட்கும், ஒரே டாக்டர் ஒரே மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து கொடுக்க போகும்போது என்ன செய்யறாரு, இன்னொரு துடிப்பு இருக்குன்னா அதை எதிர்ப்பு நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை தனிச்சு இது கொடுத்தா இதை கொடுக்க செய்யறாங்க. என்ன இந்த டாக்டர் என்ன இத்தனை மருந்து கொடுக்கிறான்னு சொல்லுவாங்க. இது அறிந்து கொண்ட உணர்வு பற்றி செய்யறாங்க. அதே மாதிரி உங்க கூட இப்ப டாக்டருக்கு பரிசித்த மாதிரி உங்ககிட்ட வரக்கூடிய நோய்களை நீங்க மாத்துறதுக்கு பெரிய டாக்டர் துருவ நட்சத்திரம். அது எப்படி ஆனா டாக்டரா வந்தாங்கிற தெரிஞ்சுக்கிறது உங்ககிட்ட சொல்றது உங்களுக்கு அத்தாச்சு. நீங்க பெரிய டாக்டர் ஆகணும். உங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரம் உணர்வு பாய்ச்சி அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்குதான் நம்ம உங்களுக்கு கொண்டு வர்றோம். ஆகினால அகசியன் என்ன செய்தான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த விலங்குல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி மிருகங்கள் எல்லாம் தப்பிக்கிறதுக்காண்டி பலவிதமான பச்சலைகளை அவன் படுத்துருக்கூடிய குகையில பரப்பிடுறாங்க. அப்ப அந்த உடல்ல கலந்து தன் உடலையும் கொஞ்சம் பூசிக்கிறாங்க. சில பச்சலைகளை மென்னு ஊதிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அவங்க வரப்போ போகும்போது அவங்க கிட்ட அது கொசுவோ எறும்போ தேளோ பாம்போ அந்த குகை பக்கம் வர்றதில்லை. மிருகங்கள் என்னச்சும் வாசனை பிடிச்சு வரும். அந்த வாசனை பிடிச்சு வரும்போது மனிதனுடைய திசையில பிடிக்கிறது மாறாக எந்த திசையில நுகருதோ, இப்ப இவங்க இருக்கிற திசையில அந்த விஷம் ஆனவன கண் இருண்டு போகும். அவங்க போனா இது மயக்கம் வரும், இந்த பக்கம் வராதபடி ஒதுக்கி போயிடும். இப்ப ஆடு மாடுகளை நாம பார்க்கும்போது அந்த புலி இதை பார்க்குது அப்படின்னு சொன்னா புலியுடைய மனத்தை நுகர்ந்துதான் அந்த ஆடும் மாடும் மற்றதெல்லாம் ஒழியும். அப்ப வெகு தூரத்து அந்த மனம் வந்த உடனே இந்த உணர்ச்சிகள் ஆகி ஒதுங்க ஆரம்பிச்சது, பம்ப ஆரம்பிச்சது. அது பம்பி ஒதுக்கிற இடத்துல அதன் மனத்தை நுகர்ந்து புலி அணைச்சிட்டு போகுது. அப்ப அந்த உணர்வும் இதனுடைய உணர்வும் ரெண்டும் ஒன்னாக சேரும்போது அணைச்சிட்டு மோதுது. அப்ப அந்த ராத்திரியில இந்த மிருகங்களுக்கு எல்லாம் கண்ணு நல்லா தெரியும். இந்த ரெண்டு மோதன்னு ஒரு வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சம் ஆகும்போது அதுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. இந்த உணர்வுக்கு அந்த உணர்வு மோதும்போது அந்த உணர்வுல இருக்கக்கூடிய நிலைக்கு இது ஒளியாக மாத்து. இது இயற்கை சில நியதிகள். நாம மனிதன் பார்த்தோன்னு தெரியுதோ நைட்ல லைட்டை வச்சுட்டு தான் போவோம். ஏன்னா நம்ம கிட்ட அந்த விஷத்தின் தன்மை குறைஞ்சிருக்கு. அந்த மற்றதெல்லாம் விஷத்தின் தன்மை இதா இருக்கு. ஆதியிலே இந்த விஷம் என்ற நிலைகள் மோதிதான் வெப்பமானது. வெப்பமான குறிப்பாடு வெளிச்சம் வந்தது, ஆனால் நகர்ந்து ஈர்க்கும் காந்தம் வந்தது. அதனாலதான் ஆதி சக்தி என்ற நிலைகள் விஷம் மோதி வெப்பமாகி நகர்ந்து ஓடும்போது காந்தமாகும். இதை போலதான் மிருகங்கள் உடல் எல்லாம் விஷங்கள் ஜாஸ்தி, அது மூச்சாலைகளை எண்ணி விடும்போதெல்லாம் என இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம டாக்டர் எல்லாம் அதை படிச்சு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சொல்ல போகும்போது உங்களுக்கும் அந்த டாக்டர் பயிற்சி வரும் இல்லைங்களா. இப்ப சொல்றதெல்லாம் டாக்டருக்கு தெரியும், நான் சொல்றதெல்லாம் இப்ப உங்களுக்கு புதுசா தெரியும். டாக்டருக்கு நிச்சயம் படிச்ச உணர்வை பற்றி தாவரங்களை பற்றி சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, படிக்காதவங்களும் நம்ம புரியாது. அதனால இந்த மாதிரி அந்த குகைகள்ல அந்த மிருகங்கள் எல்லாம் நிச்சயம் மோதி போனா அதுக்கு வெளிச்சம் வருது. அப்ப இங்க சாப்பாடு இருக்குன்னு எடை தேவைப்படும். இது மனிதனானவன் என்ன செய்யறான், அதுக்கு எதிர்நிலையான இந்த வாசனை போட்டு இந்த பக்கம்னு அது மயக்கம் வந்துடும் அந்த விஷத்துக்கு. அப்ப இந்த பக்கம் வர்றதுல இவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. இப்ப நிச்சயம் விமானத்துல இப்ப மேல போயிட்டே இருக்கிறாங்க. மேல போயிட்டு இருக்கும் ஒரு திசையில வந்த உடனே மனிதன் ஓட்டிட்டு போறதுல புவி ஈர்ப்பின் தன்மை சில இடங்கள் அடிக்கடி மாறும். இந்த புவி ஈர்ப்பு நிலையில போகும்போது திடீர்னு கவுப்புன்னு மேல போற விமான கீழே எழுக்கும். அப்ப நினைச்சுதான் நீ சுதாரிச்சு அடுத்த பக்கம் திசை திருப்போம். இப்ப விமானத்தில் என்ன செய்யறோம், அந்த எண்ணத்துல குறிப்பிட்ட தூரத்து வரையிலும் போகுது. அந்த எல்லை வந்து மாத்தக்கூடிய சக்தி வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறோம், இது நுகரும் சக்தி கொடுக்குறார். இது மாத்தணும் எலக்ட்ரிக், அந்த எலக்ட்ரான மாதனவுடனே சடனாக ஒரு பக்கம் திரும்ப முடியாது. அந்த உணர்வு இருக்குதுன்னு ஒரு அளவுக்கு லைஸாக விலகி இப்படி போகும், ஆபத்து இல்லாமல் கொண்டு போகிறேன். விஞ்ஞான அறிவில் இந்த மாதிரி இருக்கு. ஒரு சமயம் நான் டெல்லியிலிருந்து நான் மெட்ராஸுக்கு வர்றேன். அந்த டெல்லியிலேருந்து மெட்ராஸ் வர போகும்போது டெல்லி விட்டு கிளம்புன உடனே அது வந்த நேரத்தில் புவி ஈர்ப்பு நிலையில் வந்துருச்சு. ரொம்ப வேகத்தில் பிறந்து ஜம்முன்னு கீழே இறங்குச்சு. அப்போ குருநாதர் காட்டுறாரு, இந்த இடத்துல புவி ஈர்ப்பு நிலையம் இருக்கனால என்னுடைய காற்று அழுத்தத்தை வேகமாக இழுத்துருது, அது கீழே வந்துடும். அதனால் இப்போ மனிதன் என்ன செய்தாங்க, அதுக்கப்புறம் இந்த விஞ்ஞானிகள் வந்து எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரானை மாற்றி ஆள் இல்லாமலேயே திசையை மாற்றி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானை மாற்றி இந்த உணர்வுகள் ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறி போகுது. இது மாறின உடனே உடனே திசை திருப்பி போகுது. அதே மாதிரி தான் இந்த நிலை போல இந்த மனிதன் உணர்வுகளை இந்த நுகர்ந்த உடனே அது மாறி போகுது. அது ஆபத்திலிருந்து காப்பாற்றுது மிருகங்கள் எல்லாம். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இந்த உணர்வு நுகர்ந்து அங்கே போனால் ஆபத்துங்க நிலை விலகி போயிடும். ஆனால் இறி போல இருந்த உடனே அந்த தாயை கர்ப்பமிடுறாங்க. கர்ப்பம் வரும்போது இந்த பலவிதமான விஷத்தன்மையான உணர்வை தாயும் நுகரும். நுகர்ந்த உணர்வு ரத்தத்தில் கலக்குது. அந்த ரத்தத்தில் கலக்கும்போது அந்த கர்ப்பம் வரும்போது தாய் ரத்தத்தில் வந்து அது உணவாக எடுத்து விளையுது. அப்போ அந்த கருவில் இருக்க போகும்போது பலவிதமான விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக அந்த குழந்தைவேணி கருவில் வருது. இங்கே பச்சலை போட்டிருக்கும் போது மிருகங்கள் வர்றதில்லை. இந்த தாய் கருவில் அந்த குழந்தைக்கு இது பெற்ற பிற்பாடு அது தீமை அதாந்து விஷங்கள் இதை கண்ட உடனே மயங்கு நிலையும் விஷத்தை அடக்கும் நிலையும் தாய்க்கருவில் விளையுது. இப்போ நாம் சாதாரணமாக இருக்கிறோம். ஒரு வேதனையோட கேன்சரோடு இருக்கிறாங்க. அந்த தாய் கர்ப்பத்தில் இருக்க போகும்போது அட பாவமே இப்படி இருக்குதுன்னு நினச்சா போகிறோம். இந்த உணவு ரத்தத்தில் கலக்குது. இப்போ நம்ம நகரத்தில் இருக்க போகும்போது இந்த விஷம் என்ன கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த விஷத்தன்மையாக இருக்கும். அந்த குழந்தைய பார்த்தோன்னா பறந்துருந்து சில்லி சில்லி சில்லினாலும் அந்த உணர்வு நாளடைவில் விளைய போகும்போது அவங்களுக்கு கேன்சர் உணர்வு இந்த அந்த வயசு வரப்பும் இது விளைஞ்சிடும் கேன்சர். அதே மாதிரி ஆஸ்மா நோயோடு இருக்கிறாங்க. இறக்கப்பட்டு அவங்க பார்ப்பாங்க. அந்த உணர்வு பட்ட உடனே கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆஸ்மா வரும். இப்போ பெரும்பாலான வீட்டில் அவங்க வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்க போகும்போது நுகர்ந்த உணர்வு தக்கவாறு தான் அந்த குழந்தைக்கு அது நோய்கள் வரும். வித்தியாசமான குழந்தைகளாக பிறக்கும். ஒரு குழந்தைக்கு ஆஸ்மா நோய் இருக்கும், ஒரு குழந்தைக்கு திடீர் திடீர்னு கோபம் வரும். அந்த கருவில் இருக்க போகும்போது சண்டை போடுறவங்க அந்த சமயத்தில் வீட்டில் சண்டையும் அல்ல எடுத்த வீட்டில் சண்டையும் சண்டை பற்றி கேள்வி கேட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த உணர்வு நுகருது. இந்த உணர்வு ரத்தத்தில் போகுது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய பிறகும் அந்த பிறந்திலிருந்து பாருங்க கோபம் ஜாஸ்தி வரும். அப்பா ஏதாச்சும் சொன்னால் உடனே அம்மா அடிப்பான், அப்பா அடிப்பான், எல்லாத்தையும் அடிப்பான். யாரை பார்த்தாலும் அடிக்கிற நிலையெல்லாம் இருப்பான். அவன் தப்பு பண்ணான்னா அந்த உணர்வு கருவில் இருக்கும்போது பூர்வ புண்ணியமாக மாறும். இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா நம்ம வீட்டிலேயே தாய் கருவில் இருக்கும்போது இப்படி விளைஞ்சிருக்கும். அதை நம்ம எப்படி மாத்தணும் திரும்பி நான் பழகணும். அதெல்லாம் உங்ககிட்ட இப்போ நினைப்படுத்துறதுக்கு தான் கடுமையான ஆயுதம் பகசி நினைச்சினா கருவில் பிறகும்போது விஷத்தையும் மாற்றி பழகணும். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? விஷத்தையும் நீக்கி இந்த உடல் பெற்றாலும் வேதனைப்படுவோம், இறக்கத்தோடு பார்க்குறோம், பரிவோடு பார்க்குறோம், பண்போடு பார்க்குறோம், இதை நுகர்றோம். ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அதுவும் மாற்றிடுது. நம் உடலில் வளர்ந்து வர நல்ல அணுக்கள் இது பண்ண நம்ம உடலவே மாற்றுது, உணர்வுகளை மாற்றுது, அணுக்கள் மாறுது. இதெல்லாம் நாம் தப்பு செய்யாமல் தானே வருது. நாம் தப்பாக பண்ணுறோம், இறக்கத்தோட பார்க்குறோம், உணர்றோம், நுகர்றோம். உடல் உள்ள அணுக்கள் பட்டவனே நம்ம உடல் இந்த விஷத்தன்மையானவனு நோயாக மாறுது. ஏன்னா இதெல்லாம் நாம் உங்களுக்கு பக்குவமாக தெரிஞ்சுக்கணும்னா இது ஆயுள் கால மெம்பர். நீங்கள் வந்திருக்கிறீங்க இப்போ ஆயுள் கால மெம்பர் அப்படின்னா வேதனைப்படுறவர்கள் இந்த ஆயுள் அனுசிது இந்த மெம்பரில் அது முடிவான ஒரு பண்ணிச்சுருங்க அந்த நோய்க்கு போயிடுறீங்க. இந்த நோயான அப்புறமே சாமி போய் அர்ஜனை பண்ணி இந்த மாதிரி இருக்கு எல்லாம் செய்தேன்னா எல்லாம் நல்லது செய்தேன்னா இங்கே அழுது போடுவீங்கன்னா இது ஆயுள் வந்துடும். கடைசியில் எங்கே போயிடுறீங்க? பேயா போயிடுறீங்க. இந்த நோயின் தன்மை அந்த உடலில் போய் ஊற்றுறீங்க.